வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தினத்தையொட்டி தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும், ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்ட ஓய்வூதியத்தை வரும் ஜனவரி மாதத்திலிருந்து எந்தவொரு வங்கியின் கிளையிலிருந்தும் பயனாளிகள் பெற்றுக் கொள்ளலாம் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்கிறது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் 5 தங்கம் உட்பட 24 பதக்கங்களுடன் இந்தியா 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்குகிறார். 82 ஆசிரியர்கள் இந்த விருதினை பெற்றுக் கொள்கின்றனர். கல்வி பணியில் சிறந்து விளங்கும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை மத்திய கல்வி அமைச்சகம் வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு பள்ளிக் கல்வித்துறையில் 50 ஆசிரியர்களுக்கும், உயர்கல்வித்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையில் தலா 16 ஆசிரியர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறையைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களும், உயர்கல்வியில் 2 ஆசிரியர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் விருதினை பெறுகின்றனர். சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கவுடனான சந்திப்பின்போது மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். இன்று பிற்பகல் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னத்தையும் பிரதமர் சந்தித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். அங்குள்ள தொழில்துறையினருடனும் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடவுள்ளார். ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை குறித்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆந்திராவில் வெள்ள நிலைமையை ஆய்வு செய்ய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மைக்கான கூடுதல் செயலாளர் தலைமையில் மத்திய குழு இன்று அங்கு செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த குழு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உடனடி நிவாரணத்திற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்று அவர் கூறியுள்ளார். மத்திய குழு இன்று வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணா, என்டிஆர், குண்டூர் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மைக்கான கூடுதல் செயலாளர் திரு சஞ்சீவ் குமார் ஜிண்டால் தலைமையிலான இந்த குழு வெள்ள சேதங்களை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்க உள்ளது. இதனிடையே ஆந்திராவில் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 26 குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்ட ஓய்வூதியத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து எந்தவொரு வங்கியின் எந்தவொரு கிளையிலிருந்தும் பயனாளிகள் பெற்றுக் கொள்ளலாம் என மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையின் மத்திய குழு கூட்டத்திற்கு பின் பேசிய அவர், ஒருங்கிணைந்த பென்ஷன் விநியோக கட்டமைப்பு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் 78 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் தெரிவித்தார். இபிஎஃப் ஓய்வூதியதாரர்கள் காலதாமதமின்றி வங்கிக் கணக்குகளில் தங்களது ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ள வழி ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் நவீனமயமாக்கலில் இது ஒரு மைல்கல் எனவும், இதன் மூலம் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் ஜவுளித்துறையில் 3.5 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பாரத் டெக் கண்காட்சி குறித்து அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்துறை அடுத்த 6 ஆண்டுகளில் $350 பில்லியன் அளவுக்கு வளர்ச்சியை எட்டும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை.
ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை மனு தாக்கல் செய்ய வரும் 12ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 3வது கட்டமாக அங்கு 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடைபெறும். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 26 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரம் அடைந்து வருகிறது. அனந்தநாக் மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் காங்கிரஸ் செயல்படுவதாக கூறினார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பொதுச் செயலாளரும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பொறுப்பாளருமான திரு ராம் மாதவ் ஜம்மு காஷ்மீரில் அமைதி வளர்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதே பிஜேபியின் நோக்கம் என்று கூறினார். இதனிடையே ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 67 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. இதன்படி முதலமைச்சர் திரு நயப் சிங் சைனி லாட்வா தொகுதியிலும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு கியான் சென் குப்தா பஞ்ச்குலா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த பட்டியலில் 8 பெண் வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் காவலர் பணியிடங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க அந்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரேம்சந்த் பைரவா அமைச்சரவையின் இந்த முடிவு காரணமாக மாநிலத்தில் பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றார். ராஜஸ்தான் காவல்துறையில் மகளிரின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் இணையதள வர்த்தகம் மூலம் 2200 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடியில் ஈடுபட்டு 68 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். கவுஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இணையதள வர்த்தக மோசடி தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக என்றார். பணத்தை ரெட்டிப்பாக்கி தருவதாக கூறி மோசடி செய்யும் நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக்கொண்டார். நாகாலாந்தில் பெய்த கனமழை காரணமாக கோஹிமா திமாபூர் தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். அப்பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு நேப்பியூ ரியோ கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் திரு டி ஆர் ஜெலியாங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான தபால் வாக்கு நேற்று தொடங்கியது. 712,000 மேற்பட்ட அரசு அதிகாரிகள் தபால் மூலம் வாக்களிக்க அந்நாட்டு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த தபால் வாக்குகளை நாளை வரை செலுத்தலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இலங்கையில் அதிபர் தேர்தல் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. யுக்ரைனின் மேற்கு நகரமான லிவிவியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்தனர், 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 50 மேற்பட்ட கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக லிவிவ் நகர மேயர் திரு ஆண்ட்ரி செடோவி தெரிவித்துள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இதுவரை 24 பதக்கங்களை வென்று இந்தியா 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 5 தங்கம், 9 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் அரவிந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பதக்கம் வென்ற ஹர்விந்தருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாராலிம்பிக் போட்டியில் இன்று நடைபெறும் 50 மீட்டர் துப்பாக்கி சுடும் போட்டி, வில்வித்தை கலப்பு குழு போட்டி, 65 கிலோ வலு தூக்கும் போட்டி ஆகியவற்றில் இந்திய வீரர் வீராங்க பங்கேற்கின்றனர். ஜெர்மனியில் நடைபெறும் காது கேளாதோருக்கான உலக துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் பிராஞ்சலி துமால் வெண்கலப் பதக்கம் வென்றார். 8 அரசு துறைகளுக்கு இடையேயான 4வது தேசிய ஆடவர் ஹாக்கி போட்டி புனேவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தினத்தையொட்டி தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் ஜம்மு காஷ்மீரில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்ட ஒய்வூதியத்தை வரும் ஜனவரி மாதத்திலிருந்து எந்தவொரு வங்கியின் கிளையிலிருந்தும் பயனாளிகள் பெற்றுக் கொள்ளலாம் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்கிறது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் 5 தங்கம் உட்பட 24 பதக்கங்களுடன் இந்தியா 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.